நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவனார் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்ப போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உளம் உயவே ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய இன்று நாங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவத்தை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த முறைப்படி இன்று மூவரிடமிருந்து கேள்விகள் வந்திருக்கின்றது. அதில் இரண்டு கேள்வியை நான் உலக கேள்விகளாக சொல்லலாம். உலக வாழ்க்கை சம்பந்தமானது ஒரு கேள்வி, சித்தாந்தம் சம்பந்தமானது. அவர் தொடர்வா மூன்று கேள்விகளை தொடர்ச்சியாக வைத்திருக்கின்றார் ஒரு நண்பர். அதில் இருந்து தொடங்குவோம். அவருடைய முதலாவது கேள்வி, ஐயா சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து கொண்டிருக்கின்றோம், புரிகின்றது என்னுடைய கேள்வி. நான் இந்த உலக உடல் சிற்றின்பத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்தால் எனக்கு பேரானந்தம் கிடைக்குமா? அது அவருடைய முதலாவது கேள்வி. அதற்குரிய பதில், சைவ சித்தாந்தம் சொல்வது இல்லை. ஏனென்றால் உலகம் உடலில் இருக்கும் சிற்றின்பத்தை மாத்திரம் நீங்கள் விளக்கி கொண்டு போய் அதை அதில் உயர்நிலையை அடைந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு பேரானந்தம் முழுமையாக கிடைக்கும் என்பது அல்ல, கிடைக்காது. ஏனென்றால் அங்கு நான் என்பது மிஞ்சி இருக்கின்றது சைவ சித்தாந்த கருத்துப்படி. ஆகவே அந்த நான் என்பதும் அகல வேண்டும். அதற்கு சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, குரு பணி இறை பணி நிற்பதன் மூலம்தான் அதை நீங்கள் அகற்ற முடியுமே தவிர உலகியல் உடலில் இருந்து அந்த சிற்றின்பங்களை அகற்றுவது போல் உங்களால் அகற்ற முடியாது. ஆகவே அதற்கு எங்களுக்கு குருவும் தேவை திருவும் தேவை என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே நீங்கள் நினைத்தபடி உடல் உலகிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கி கொண்டாலும் அந்த இன்பங்களிலிருந்து அது முழுமையாக உங்களை பேரானந்தத்துக்குள் கொண்டு செல்ல முடியாது. ஆனால் உங்களிடம் இருக்கும் நான் என்பது அகல வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதற்கு குரு பணி இறை பணி தேவை என்பது இந்த அன்பருடைய முதலாவது தொடர்ச்சியில் முதலாவது கேள்விக்குரிய பதில். அதைவிட அடுத்த கேள்வி அவர் கேட்கவில்லை, அதற்கு பதிலை சொல்கின்றேன். அது மாத்திரம் கூட உங்களை பேரானந்தத்துக்குள் கொண்டே சேர்க்காது. அதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கின்றது, அது மல வாசனை என்று சொல்கின்றது சைவ சித்தாந்தத்தில். அதாவது நீங்கள் இந்த ரெண்டு நிலைகளை நான் எனதை கடந்து போனால் கூட அந்த மல வாசனை என்ற ஒரு நிலையில் நாங்கள் நிற்போம் பேரானந்தத்தை அடைய முதல். அந்த நிலையை விளத்தக்கூடிய சக்தி ஐந்தெழுத்துக்குண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த நிலையில் இருந்து அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமென்றால் ஐந்தெழுத்து ஓத வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லித் தருகின்றது. ஆகவே அந்த நிலையையும் நாங்கள் கடக்க வேண்டும் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். அடுத்ததாக இதே பாணியில் இன்னொரு கேள்வியை கேட்கின்றார். எனக்கு உலகப் பொருட்களில் ஆசை ஐயா இருந்தது, ஆனால் அந்த உலகப் பொருள், இந்த உடல் இயக்கம் எல்லாம் ஓரளவு பொய் என்று தெரிந்த பின் அதிலிருந்து விடுபட்டு கொண்டு வருகின்றேன். அதை உணர்கின்றேன், முழுமையாக அல்ல. இந்த பிறப்பில் நான் முழுமையாக வரலாம், வராமல் விடலாம். அதற்காகத்தான் முதலாவது கேள்வியை போட்டிருந்தேன். இப்போது நான் அதிலிருந்து விடுபடுகின்றேன் என்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் இதையெல்லாம் செய்பவன் நீங்கள் இரண்டாவது பதிலாக தந்துவிட்டீர்கள், இறைப்பணி குரு பணி நிற்க வேண்டும் என்று. அதன் வழி இறங்கி இருக்கின்றேன், ஆனால் அவன் அதை தருவதாக தெரியவில்லை என்கின்றார். அதற்குரிய காரணம் என்ன? ஏன் அது எனக்கு கிடைக்க தொடங்கவில்லை என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக அதற்கு அடிப்படை தளமான பதில் எங்களுடைய வினைகள். எங்களுடைய வினைகள் அதை தடுக்கின்றன, முதலாவது. இரண்டாவது, இந்த மாயா உலகம் இந்த மாயை தடுக்கின்றது. ஆனால் அந்த மாயையால் வரும் உலக உடல் இன்பங்களை நீங்கள் விட்டு விலத்துகின்றீர்கள். அது ஒரு பெரிய விடயம். விலத்து துவங்கி இருக்கின்றீர்கள், விலத்தி முடியவில்லை. ஆனால் இந்த வினைக்கணக்கு என்பது அதுவும் உண்டு. ஆகவே நாங்கள் அதில் இருந்து அந்த அனுபவத்தை பெற்றால்தான் நாங்கள் அந்த இறைவன் தரும் விடயத்தை எங்களால் உணர முடியும். ஆகவே அந்த இடத்தை நாங்கள் தாண்டி இறைவனுடைய அருள், இறைப்பணி, குருபணி, அவர்கள்தான் எல்லாம் செய்கின்றார்கள் என்று எங்களால் நிற்க முடியுமே தவிர, அதில் முழுமையாக நிற்பதற்கு எங்களுடைய வினைக்கணக்கு, கொண்டு வந்த வினைக்கணக்குகளும் முடிய வேண்டும் அங்கு என்பது தான் உங்களுடைய தாமதத்துக்குரிய காரணம். ஆகவே இறைப்பணி, குருபணி நிற்க வேண்டுமென்றால் அதில் முழுமையாக நீங்கள் சரணாகதி நிலையை நோக்கி இரண்டிலும் செல்ல வேண்டும். குருவையும் சரணாகதி அடைய முயற்சிக்க வேண்டும், அதே போல் திருவிடமும் சரணாகதி அடைய முயற்சிக்க வேண்டும். அந்த சரணாகதி கூடும் போது அவர்கள் உங்களுக்கு இவற்றை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு போகலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மாத்திரமல்ல, கிரியா யோகா அடிப்படை கருத்தும். மூன்றாவது கேள்வியை கேட்கின்றார். அவருடைய தொடர்ச்சியில் இன்னும் ஒரு கேள்வி. ஐயா, இந்த உடலுக்கு, இந்த உடலை மெய் என்று பல அருளாளர்களும் சொல்கின்றார்கள் ஆன்மீகத்தில். ஆனால் சைவ சித்தாந்தம் இந்த உடலை பொய் என்று சொல்கின்றது. ஆகவே ஏன் அந்த வேறுபாடு? உடலுக்கு ஒரு பெயர் மெய் என்று அருளாளர்கள் மூலம் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சிறு வயதிலிருந்து மெய் என்ற உடம்பு, ஏன் அது பொய் என்ற உடம்பாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது என்பது என்னுடைய கேள்வி. நிச்சயமாக இந்த உடலுக்கு பல பெயர்களும் உண்டு, சைவ சித்தாந்தத்திலும் சரி, அருளாளர்களுடைய வாக்குகளிலும் சரி. அதை நாங்கள் சரீரம் என்று சொல்கின்றோம், உடலை தேகம் என்று சொல்கின்றோம். அதே போல்தான் மெய் என்பது உடலுக்குரிய ஒரு பெயராகத்தான் நாங்கள் கருத வேண்டுமே தவிர அது மெய் அல்ல. அந்த உடலுக்கு ஒரு நிலையில் அந்த பெயர் உண்டு. அந்த நிலை பெயரை நாங்கள் எடுக்க வேண்டுமென்றால் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட இந்த பொய் என்று சொல்கின்ற இந்த உடலில் இருந்துதான் அந்த மெய்யை உணரலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அந்த குருவையா, அந்த இறைவனையா நாங்கள் உணர வேண்டுமென்றால் இந்த உடல் தேவை. அது பொய்யுடல் என்று சொல்கின்றது சைவ சித்தாந்தத்தில், அது உண்மை. ஆனால் அந்த பொய்யுடலை வைத்து நாங்கள் எப்போது மெய்யுடலை உணர்கின்றோமோ, மெய்யுடலை அல்ல மெய்யை உணர்கின்றோமோ கடவுளை, அந்த நேரத்துக்கு அந்த உடலுக்குரிய பெயர் மெய். அதைத்தான் அருளாளர்கள் தங்களுடைய செய்திகளுக்கு ஏற்ற நிலையில் அந்த பெயரை கொடுக்கின்றார்கள். ஆகவே உடலை மெய் என்று சொல்வது பொய் என்று நினைக்க கூடாது. மாயை வழியில் உடல் பொய்யானது. அதை வைத்துத்தான் நாங்கள் அனுபவத்தை பெற வேண்டும். அந்த அனுபவம்தான் இறுதியில் கொன்றே இறை அனுபவத்தை கொடுக்கும் போது இந்த உடல் அந்த அனுபவத்தின் மூலமாக மெய்யாகின்றதே தவிர உடல் மெய் அல்ல என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இது அவருடைய மூன்றாவது கேள்வி. இனி மற்ற இரண்டு கேள்விகளுக்கும் வருவோம். ஒன்று உலகியல் குடும்பம் சார்ந்த கேள்வி. ஒரு அன்பர், அவருடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள். அவர் கிரியா யோகத்தில் இருக்கின்றார், ஆனால் விரக்தியின் எல்லைக்கு செல்கின்றார் என்று தகவல். ஆனால் அந்த எல்லையில் தன் நிலையைத்தான் மறந்து விடுவேனா அல்லது பிள்ளையான விடயத்தில் ஈடுபட்டு விடுவேனா என்றெல்லாம் தனக்கு தோன்றுகின்றது. ஆனால் எங்களுக்கு இருக்கும் பிள்ளையை வைத்து அதை நான் தடுத்துக் கொள்கின்றேன். இந்த பிள்ளை இல்லாவிட்டால் அந்த உணர்வு நிலையிலிருந்து நான் தப்பலாம் என்று எனக்கு தெரிகின்றது ஐயா. இந்த பிள்ளையால் தான் சிக்கிக்கொண்டேன் என்று முறையிடுகின்றார். இதை என்ன மாதிரி நான் இதை கடக்கலாம் என்று இங்கு அவருக்கு சொல்லப்படும் பதில், உண்மைதான், பிள்ளை மூலமாகத்தான் இன்னும் அந்த பந்தம் இருக்கின்றது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அது உண்மை. ஏனென்றால் அதுவும் இறைவனின் கணக்கு, உங்களுடைய வினைக்கேற்றபடி. சரி, மனைவிதான் ஒத்துப்போகவில்லை. நீங்கள் தனிய கிரியா யோகத்தில் இருப்பதால் உங்களுக்கு அது புரிகின்றது. உடல் பொய், உலகம் பொய் என்றெல்லாம் கேட்டு புரிந்து விட்டீர்கள். இருப்பினும் இந்த வினக்கணக்கின்படிதான் இது நடக்குது என்பது இன்னும் உங்களுக்கு முழுமையாக புரியவில்லை. புரிந்திருக்கும், முழுமையாக புரியவில்லை. ஆகவே இறைவனின் கணக்கு அந்த பிள்ளையை வைத்து உங்களை இந்த குடும்பத்திலேயே இருத்தி மேலும் 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 அனுபவத்தை கொடுப்பதுதான் உங்களுடைய வினை கணக்கு என்பது எனக்கு சைவ சித்தாந்தத்தில் படித்ததை வைத்து உங்களுக்கு சொல்கின்றேன். ஆகவே நீங்கள் அதிலிருந்து தப்ப முடியாது. ஆனால் உங்களுடைய வார்த்தை, இந்த பிள்ளை இல்லை என்றால் நான் தப்பி விடுவேன், இதனால் மாட்டுப்பட்டு கொண்டேனே என்று சொல்வது சரி அல்ல. ஏனென்றால் அது இறைவனின் கணக்கு. ஆகவே உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும், அதன் வழி நிற்க வேண்டும். உடல் என்பதென்ன, கருவிகள் என்பதென்ன, இவையெல்லாம் எவ்வாறு பந்தப்படுகின்றன, இந்த உடல், இந்த குடும்பத்தை இறைவன் எவ்வாறு அமைக்கின்றான், ஏன் அமைக்கின்றான், இதிலிருந்து தப்பிவிட முடியுமா, தப்பினால் எங்கே போகப் போகின்றோம், அங்கு சென்றாலும் இந்த கணக்கு தொடர்கின்றதா இல்லையா என்று பல கேள்விகளை கேட்கும்போது சைவ சித்தாந்தத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. அதாவது நாங்கள் தப்ப முடியாது, அதை அனுபவித்து முடித்துத்தான் தப்பலாமே தவிர தப்ப முடியாது. ஆனால் ஒரு நிலையில் அதை நாங்கள் தப்பலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்பரே, இறை பணி, குரு பணி நிற்க வேண்டும். வாய் சொல் மூலம் அல்ல, உண்மையாக நிற்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுடன் உறவாடுவதை நாங்கள் உணரலாம். அந்த நிலை நெருங்கி 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 சரணாகதி நிலைக்கு போகும் போது உங்களுடைய துன்ப நீக்கம் அந்த அறிவுத்திறன் மூலம் உங்களுக்கு இந்த உடல் கிடைத்துவிடும். அறிவுத்திறன் மூலம் அதை விட்டுவிட்டு புரிகின்றது எங்கிருந்து வருகின்றது என்று அந்த இடத்திலேயே நிற்பாட்டினீர்கள் என்றால் அதிலிருந்து விலத்த முடியாது. அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே உலகியல் நிலையில் இதை விபரீதமாக எடுக்கவோ, இதை பிழையான முறையில் அணுகுமுறையில் செல்லவோ கூடாது. இன்னொரு விஷயத்தையும் அந்த அன்பர் சொன்னார், தான் மௌனமாக இருந்து இதை கடக்க பார்க்கின்றேன், அது கூட முடியவில்லை என்றார். அவரிடம் கேட்டேன், மௌனமாக என்றால் எதை சொல்கின்றீர்கள் என்று. நான் பேசாமல் இருக்கின்றேன் என்றார். பேசாமல் இருந்தால் கடந்து விடலாமா? முடியாது. அதில் ஒரு பொறியைத்தான் நீங்கள் மூடியிருக்கின்றீர்கள். மிச்ச நான்கு பொறிகளும் துறந்த நிலையிலேயே இருக்கின்றன. ஆகவே அது உங்களுக்கு துன்பத்தை தரும். அது மாத்திரமல்ல, உள்நோக்கி போனாலும் எல்லா அந்த கரணங்களும் துன்பத்தை தரும். இதற்காகத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை எல்லோரும் படியுங்கள். படித்தால்தான் இதற்குரிய முடிவுகள் கிடைக்கும். அது கிடைத்தால் உண்மை புரியும் ஓரளவு. அதன் வழி நின்றீர்கள் என்றால் இந்த துன்பத்துக்கு சிறிய நீக்கம் உண்டென்பது என்னுடைய பதில் அந்த அன்பருக்கு. ஆகவே அவர் தொடர்ச்சியாக இந்த சத்சங்கத்தை கேளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றேன். சாதகர் கூட்டத்தில் இருங்கள், முடிந்தளவு அது உங்களுக்கு துன்ப நீக்கத்தை தரத் தொடங்கிவிடும் என்பது என்னுடைய ஒரு பதில் அந்த அன்பருக்கு. இன்னொரு கேள்வி மற்றைய அன்பரிடமிருந்து. ஐயா, கிரியாயோகா சங்கங்களிலும் எங்களுடைய சங்கத்திலும் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்கின்றீர்கள் சங்கத்துக்குள், அதனுடைய விளக்கம் கேட்கின்றேன். 8 மணி நேரம் சாதனை, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, ரெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த மூன்றும் யோகியார் கொடுத்ததாக பெரியொரு அட்டவணை தூங்குகின்றது எங்களுடைய சங்கத்தில். இந்த நிலையை நான் எப்போது அடையலாம்? அந்த ஆர்வம் மிகவும் விரும்பத்தக்கது. அந்த அன்பருக்கும் அந்த பதில் தேவை. ஏனென்றால் அவர் கிரியா யோகத்தில் ஒரு வருட காலமாகத்தான் இருக்கின்றார். இன்னும் 2 மணி சாதனையே அவர் செய்ய தொடங்கவில்லை. 30 நிமித பயிற்சியில் இருக்கின்றார். இருப்பினும் அந்த ஊக்கம் அங்கு தென்படுகின்றது. அப்படியான ஒரு பயிற்சி நிலை இருக்கு என்று அவருக்கு பதில் தருகின்றேன். அது ஜோயி ராமையா அவர்களால் அந்த கணக்கு வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த 1 நாளில் அந்த 8 மணி நேரம் சாதனை, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு என்பதை வரையறுத்து ஜோயியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் பாபாஜியின் செய்தி மூலமாக. ஆகவே அந்த 8 மணி நேரம் சாதனை என்பதைத்தான் அவர் கேட்டிருந்தார். அது என்ன சாதனை என்று? அது கிரியா சாதனை தான். நீங்கள் செய்யும் 30 நிமிட சாதனையின் ஒரு தொடர்ச்சி. அந்த அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் ஜோகி ராமையா அவர்கள் அந்த அட்டவணையில் அந்த 8 மணி நேர சாதனைக்குரிய நேரத்தை குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த குறிப்பை நீங்கள் ஊக்கமாக உன்னதமாக நோக்கினால் அவர் கொடுத்த குறிப்பை இங்கு கொடுத்து விடுகின்றேன். 8 மணி சாதனையில் காலை 3 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் பிராணயாமம் செய்யும் காலமாகவும், 30 நிமிட ஆசனம் செய்யும் காலமாகவும் கொடுத்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் மந்திர ஜபம் செய்யும் காலமாக கொடுத்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து பின்னேரம் 3 மணியிலிருந்து 4 மணி வரையும் தியானம் செய்யும் காலமாக கொடுத்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து பின்னேரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரையும் 5 உடலுக்குரிய 2 மணி சாதனையை செய்யுங்கள் என்று கொடுத்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 11:45 இரவிலிருந்து அதிகாலை 12:45 வரைக்கும் 1 மணி நேரம், அது அன்னை சாதனைக்குரிய நேரம். அந்த சாதனையில் மந்திர ஜபமும் தியானமும் செய்யப்பட வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். இந்த நேரங்களை கூட்டினால் 8 மணி நேரம். ஆகவே இந்த அன்பர் அதை ஆர்வமாக கேட்டதற்கு இங்கு சில குறிப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றேன். அவர் தந்ததை அட்டவணையில் அறிந்து வைத்திருப்பது நல்லம். இந்த நேரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நேரத்தில் நிச்சயமாக சாதனை செய்யப்பட வேண்டும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை என்பது யோகியாருடைய கருத்து. இந்த 8 மணி தவிர்ந்த மற்றைய 16 மணித்தியாலத்தில் தான் அந்த 8 மணித்தியாலம் வேலைக்கும் 8 மணித்தியாலம் ஓய்வுக்கும் பயன்படுத்த சொல்கின்றார். ஆனால் இந்த அட்டவணையை நீங்கள் உற்று நோக்கினால் அந்த 8 மணித்தியால வேலை என்பது தொடர்ச்சியான 8 மணித்தியால வேலையாக அமையாது என்பது இங்கு குறிப்பு. அதே போல் 8 மணித்தியால ஓய்வு என்பது தொடர்ச்சியான ஓய்வாக இருக்காது என்பது இங்கு குறிப்பு. ஏனென்றால் அவருடைய சாதனை பயிற்சி அந்த 24 மணி தியாலத்திலையும் சில சில நேரங்களை குறிப்பாக தந்து சாதனை செய்ய சொல்கின்றார். ஆகவே நாங்கள் அதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் இந்த பயிற்சிக்குள் ஒரு காலம் சென்றால் கூட அந்த காலத்தில் இந்த பயிற்சியில் நாங்கள் முக்கியமாக எங்களுடைய சாதனைக்குரிய 8 மணி நேரத்தை அந்த மணி பிரகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் யோகியாருடைய முழு முழு செய்தி. மற்ற 16 மணித்தியாலத்திலும் தான் 8 மணித்தியால வேலை, 8 மணித்தியால ஓய்வு. ஆகவே இந்த கணக்கில் பார்த்தால் இந்த அன்பருடைய கேள்விக்கு எப்போது நீங்கள் இதை செய்யலாம் என்ற கேள்விக்குரிய பதில் உண்டு. அதாவது நீங்கள் இன்று உலகியலில் குடும்பத்தில் இருந்து கொண்டு 8 மணி நேரமோ 10 மணி நேரம் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு கிரியா யோகத்தையும் உங்களுடைய பகுதியாக அந்த நாள் வாழ்க்கையில் வாழ்கின்றீர்கள். ஆகவே அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த பயிற்சியின் சாத்தியமே இல்லை. ஏன், உங்களுக்கு அங்கு 8 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கு தருணமே இல்லை, 8 மணித்தியாலம் ஓய்வெடுப்பதற்கும் தருணமே இல்லை. ஆகவே முதலாவது பதில், நீங்கள் இந்த உலகியலில் செய்யும் உங்களுடைய கடமைக்காக செய்யும் வேலையில் இருந்து எப்போ ஓய்வு பெறுகின்றீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு இது சாத்தியம். ஆகவே இதை அறிவதன் மூலம் நான் இதற்குள் உறங்கி விடலாம் என்பது நிலையான விடயம் அல்ல. அதே நேரம் ஓய்வையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், எல்லோரும் சொல்வார்கள் 6 மணி நேரம் தொடர்ந்து தூங்க வேண்டும், வைத்தியர்கள் 4 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்க வேண்டும், நடுத்தர வயதினர் இளம் பிள்ளைகள் 10 மணி நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த சாத்தியங்கள் எல்லாம் இந்த உயர் சாதனையில் இல்லை, உயர்நிலை சாதனை பயிற்சியில். ஏனென்றால் அந்த நேரங்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. ஆகவே அதை செய்வதற்கென்று ஒரு முறை இருக்கு, அந்த நிலையை நாங்கள் அடையும் போது அது அறியத்தரப்படும் என்று யோகியார் கொடுத்திருக்கின்றார். அதன் வழி நின்று செயல்படுத்துவதற்காக அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர் தொடங்கிய பல சங்கங்களில் அதில் ஒரு சில சங்கங்களில் மாத்திரம் அறைகள் அமைத்து டொமட்டரி என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில், கூடுதலாக வெளிநாடுகளில் தான் அது நடந்தது. அறைகள் அமைத்து அங்கு இந்த நிலைக்கு வர விரும்பும் சாதகர்களை அங்கு ஆசிரமத்திலேயே தங்க சொல்லிவிடுவார். ஆகவே அப்படியான சாதகர்களை நீங்க ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, குடும்பம் சாராத சாதகர்கள், குடும்ப நிலைக்கு போகாதவர்கள் அல்லது போய் பிரிந்தவர்கள். ஏனென்றால் அவர்களால் தான் ஆசிரமத்தில் வாழ முடியும் தனிமையில். அப்படியானவர்கள் தான் அது இணைவார்கள், இணைந்தார்கள். அது ஒரு நிலை. இரண்டாவதாக, அந்த குடும்ப நிலையில் இல்லாததால் அவர்கள் 8 மணி நேரம் தொடர்ச்சியான வேலை செய்ய தேவையில்லை என்ற நிலையில் இருந்தவர்கள் தான் அது அந்த ஆசிரம வாழ்க்கையை தொடங்கினார்கள் யோகியாரிடம். அவர்களுக்குத்தான் இந்த சாதனை கற்பித்துக் கொடுக்கப்பட்டது. அந்த கணக்கையும் சொல்லுவார், ஒரு 10 இலிருந்து 20 பேருக்குத்தான் அது கிடைத்தது என்று. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி அவருடைய ஆர்வத்துக்காக இந்த முழு விடயத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆனால் உங்களாலும் அதற்கு வர முடியும் ஒரு நேரத்தில். ஆனால் இந்த நிலையில் உங்களால் உடனடியாக வர முடியாது. யோகியார் அதற்காக அந்த ஆசிரமங்களை சில சில இடங்களில் சில சில நாடுகளில் அமைத்திருந்தார். அதன் வழியில் 10 இலிருந்து 20 பேருக்குள் தான் இதன் வழி நின்றார்கள் சில வருடங்களாக ஆசிரம வாழ்க்கையில். ஆகவே அந்த நிலையை கேட்டபடியால் உங்களுக்கு இது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றதே தவிர, அதற்கு முதல் நீங்கள் பல படிகளை கடக்க வேண்டும். நாங்கள் என்னையும் சேர்த்து அந்த வழிகளில்தான் நிற்க வேண்டும். ஆகவேதான் இந்த 30 நிமிட பயிற்சியும் 2 மணித்தியால பயிற்சியும் மாத்திரம் பரிந்துரை செய்கின்றோம். எங்களுடைய சத்சங்கங்களிலும் சரி, குருமார்களின் வாக்குப்படி இந்த 8 மணி நேர பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை, சாதகர்கள் தயார் நிலையிலும் இல்லை என்பது உங்களுடைய அன்பருடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே பாபாஜியிடம் கேளுங்கள், உங்களுக்கு அப்படியான ஒரு நிலை கிடைக்கும் போது இந்த 8 மணி நேர பயிற்சி, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர வேலை, இந்த நிலை கிடைக்கும் போது நிச்சயமாக சத்குரு அவர்கள் யார் மூலமாகவோ உங்களுக்கு அந்த நிலையை கொடுப்பார், நீங்கள் அந்த நிலையில் பயிற்சி செய்யலாம் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்தளவு கேள்வியும்தான் இன்று வந்திருக்கின்றது. இந்த மூன்று நண்பர்களிடமிருந்து அதற்கு முடிந்தளவு பதில் கண்டோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் பிரிய பாபாஜி
சிவாய.
இப்போது இறைவனையா அனுப்பி இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கரத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் பிரியா பாபாஜி நமோ
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ
ஓம் சிவாய நமோ.
சிவாய நமோ. வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முக்கியமாக இன்றைய கேள்விகளுக்கு சுருக்கமான தெளிவுகள் கூறப்பட்டது பூர்வாங்கினோம். அவற்றை மீண்டும் மிகவும் சுருக்கமாக ஒருமுறை மீட்டல் செய்வோமாயின், முதலாவதாவது வாழ்க்கை பற்றியது, சைவ சித்தாந்த வாழ்க்கை பற்றிய கேள்வி. அதற்கு சைவ சித்தாந்த அடிப்படையிலிருந்து விடுபட்டால் பேரின்பம் கிடைக்குமா என்பதற்குரிய விளக்கம், கிடைக்காது. நான் எனது என்ற நிலையை கடந்து போக வேண்டும். அது மாத்திரமல்ல, இறைவனை தேவை குடும்பனை தேவையும் என சுருக்கமாக தெளிவாக கூறியதை உள்வாங்கினோம். அடுத்து இரண்டாவது கேட்கக்கூடிய பதில், எங்கள் வினை கணக்குகளுக்கு முடிய வேண்டும், அப்பொழுதுதான் அது பதிலாக அமைகின்றது. அடுத்து மூன்றாவது, உடல் உரிய பெயர்கள் ரெண்டு இருப்பதாகவும், ஒன்று மெய் அடுத்தது பொய், அதில் ஏன் இந்த கருத்து என்பதற்கு, சைவ சித்தாந்தத்தில் கருத்தின்படி பொய் உடலை வைத்து நாம் மெய் என்று இப்போது உணர்ந்தோமோ அந்த அனுபவத்தை பெற வேண்டும், அப்போது அதற்குரிய பதில் கிடைக்கும் என்பது தெளிவாக கூறப்பட்டது உருவாங்கினோம். அடுத்ததாக கிரியாயோ குடும்பத்திலிருந்து பிள்ளைகளால் ஏற்படும் அனுபவங்களை பற்றிய கேள்வி. அதற்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்க வேண்டும், அதன்படி நின்று அனுபவிக்கும் போது அதனை உணரலாம் என்பது பதில் சுருக்கமாக கூறப்பட்டதை உள்வாங்கினோம். இறுதியாக கிரியா யோக சங்கம் மற்றும் மங்கள் சங்கத்தில் 24 மணித்தியாரங்களில் நாங்கள் 8 மணி நேர சாதனை, 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் ஓய்வு என்பது 8 மணி சாதனையை பற்றிய விளக்கம் யோகி ராமையா அவர்களால் கூறப்பட்டதை, தெளிவாக கூறப்பட்டதை, அதையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதில் முக்கியமாக 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் பிராணாயாமம், அடுத்து அரை மணி தியானம் ஆசனங்கள், அடுத்து 12:30 1 மணி மந்திர ஜெபம், 3 மணியிலிருந்து 4 மணி வரை தியானம், 6 மணியிலிருந்து 8 மணி வரையும் 5 உடல்களுக்குரிய பயிற்சி, அத்துடன் இரவு 11:45 12:45 வரையும் அன்னைக்கு சாதனைக்குரிய நேரம், அதிலும் மந்திர ஜீவம் தியான நேரம் என்று தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே உலகியலில் இருந்து எப்போது நீங்கள் ஓய்வு பெறுகின்றீர்களோ அப்போதுதான் இது சாத்தியப்படும் என்பது பதிலாக அமைந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட பல ஆழ்ந்த உண்மையான சிறந்த கருத்துக்களை உள்வாங்கினோம். எல்லாம் பாபாஜியின் திருவிளையாளர். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி. ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவனையா. இது மிகவும் முக்கியமான சத்சங்க பதில்கள். அதை முடிந்த அளவு கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அபூர்வமாக இருக்கின்றது. இருப்பினும் மற்றவர்கள் இந்த சத்சங்கத்தை முழுமையாக கேளுங்கள். கேட்டு அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி ஓம் சிவாய
நமோ.
இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் வழக்கம் போல் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பல அற்புதமான கருத்துக்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. பல துறையிலிருந்தும் நீங்க அந்த பதில கொடுத்தீங்க. சைவ சித்தாந்தத்துல இருந்து உலகில் வாழ்க்கையில இருந்து, அதே மாதிரி யோகியார் எப்படி இதெல்லாம் வகுத்தாரு, அது யாருக்கு சாத்தியம், அது எவ்வளவு தூரம் சாத்தியம், இது ரொம்ப முக்கியமான பதில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காத ஒரே பதில ஒரே மாதிரியே எடுக்க முடியாது. சைவ சித்தாந்தம் தான் அழகா இருக்கும். ஒரே பதில ஒரே மாதிரியே எடுக்க முடியாது. ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது மாறுபடும், வினைக்கீடா மாறுபடும். நான் செய்யக்கூடிய செயல் நீங்க செய்ய முடியாது, நீங்க செய்யக்கூடிய செயல் நான் செய்ய முடியாது, ஆனா பதில் ஒரே பதில தான் இருக்கும். அந்த வகையில அந்த அட்டவணையை போட்டு கருத்து சொல்லக்குள்ள நீங்க ரொம்ப அதை ஒரு சில பேர் ஆர்வத்தை என்ன செய்வாங்க, நான் 8 hours சாதனா பண்ண போறேன்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருந்து விலகி போய் நின்றுட்டு எதிர்நீச்சல் போடுற மாதிரி எதிர்மறையான செயலை செய்யறது, அதெல்லாம் கூடவும் கூடாது. அதை யோகியாரு சொல்லல, இவங்களா கற்பனையா அதை சில சில பேர் செஞ்சு என்னுடைய கண்ணை இருக்க பல பேரை நான் பார்த்தேன். நானு அதுல தோல்வி கண்டிருக்காங்க, வெற்றி கண்டவங்க இருக்காங்க, அந்த தன்மை உடையவங்க வெற்றி கண்டவங்க இருக்காங்க. அதனாலதான் சைவ சித்தாந்தம் நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ உங்க நிலையை அறிஞ்சு அதன்படி வாழ்ந்து அதுல இருந்து வெல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இந்த சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்து இந்த கிரியா யோகத்தை சாதிக்கிறதுக்கு ரொம்ப சாத்தியம், மிக மிக ரொம்ப சாத்தியம். அதை நான் கண்ட உண்மை அந்த வகையில அதுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க. இதுதான் எல்லாருக்கும் பொருந்தும். அவர் அவர் நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு காலத்துல நம்ம முன்னேறுவோம், கொஞ்சம் பின்ன மின்ன அவ்வளவுதான ஒழிய எல்லாருக்கும் ரிசல்ட் உண்டு. அதே சமயத்துல செய்யாமே இருக்கக்கூடாது, அதுவும் ஆபத்து. மீண்டு போயிட்டாலும் ஓவரா போயிட்டாலும் ஆபத்து. ஏன்னா முடிய அதாவது உங்களுடைய வினைக்கு எதிர்நிலையில போனாலும் அது ஆபத்து விடும். நீங்க சாதாரணமா இருந்துட்டா கூட வந்தோம் பிறந்தோம் இறந்தோன்ற மாதிரி ஆயிடும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை அறியாம நீங்க இருந்து நீங்க சாதிக்காம இருந்தீங்கன்னா இந்த சின்ன அடிப்படை விஷயம் கூட நமக்கு தெரியாத மரணிக்கிற ஒரு காலம் வந்த பிறகு ரொம்ப கைத்தேடப்படும். சைவ சித்தாந்தம் இந்த வகையில இதைய கருத்து ரொம்ப நுட்பமான கருத்து, பல கருத்துக்கள் அடங்கி இருந்துச்சு அந்த கருத்துல நான் கேட்கக்குள்ள. இதெல்லாம் நீங்க மனசுல அப்படியே கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு கணக்கை போட்டு அந்த கணக்கு வழியில நீங்க பயணிக்கக்குள்ள உங்களுக்கு எளிதா இருக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி எளிதா இருக்கும். நன்றி.
நன்றி கத்தியன் ஐயா. ஓம் கிரிய பாபா மிகவும் அற்புதமாக அதை கொடுத்தீர்கள். நீங்களும் ரவணையாவும் யோகிராமையா அவர்கள் நேரடி சீடர். உங்களுடைய கருத்து மிகவும் மிகவும் இன்றியமையாதது. இன்று நீங்கள் கொடுத்தது மிகவும் அற்புதமான கருத்து. ஆனால் இந்த அன்பர் அவ்வளவு ஆர்வமாக கேட்டபடியால் ஒரு சிறு குறிப்பை தருகின்றேன் என்னுடைய அறிவித்திறனில். அது என்ன குறிப்பென்றால், யோகி ராமையா அவர்கள் இந்த நேர கணக்கை ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு பயிற்சிகளுக்காக கொடுத்திருந்த உங்களுக்கு அட்டவணைப்படுத்தி கொடுத்திருந்தேன் வாய் மூலமாக. அது உங்களுடைய சங்கங்களிலும் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இன்டர்நெட்டிலும் அந்த அந்த தகவல் உண்டு. இதில் அவர் ஏன் இந்த நேர கணக்கை கொடுத்தார் என்பதை சற்று சிந்தித்தோமாக இருந்தால், நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் பயிற்சியை அந்த நேரத்தில் செய்தோமென்றால் அதில் ஒரு வெற்றி. அதாவது அரை மணி நேரம் ஆசனம் போட சொல்கின்றார் காலையில், 3 மணியிலிருந்து 6 மணி வரை, அது பிரம்ம முகூர்த்தம். மிச்ச நேரத்தை அவர் பிராணாயாமத்துக்கு பாவிக்க சொல்கின்றார். ஆகவே 3 மணி நேர கணக்கு தந்திருக்கின்றார். ஆனால் அதில் அவர் சொல்லப்படும் பிராணாயாமங்கள் பல 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 எங்களுக்கு தெரிந்தது ஒன்று இப்போது. ஆகவே அந்த பிராணயாமத்தையும் அந்த அரை மணி நேர தேக அபியாசத்தையும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எங்களுடைய அரமண பயிற்சியை செய்தமென்றாலே நீங்கள் யோகியார் வழி நிற்கின்றீர்கள். ஏன் அவர் ஏன் அந்த நேரத்தை அதற்கு தந்தார் என்ற பலன் உங்களுக்கு உண்டு. அப்படித்தான் நாங்கள் சிறிது சிறிதாக முன்னேறலாம். இப்ப இந்த வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வாழ்ந்து கொண்டு அதே போல முழுமையாக ஆசனம் போட வேண்டும் என்றால் அவருடைய நேர கணக்கு பின்னேரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரை. அந்த நேரத்தில் யாராவது சாதகர்களுக்கு உங்களுடைய 18 ஆசனங்களும் போட விரும்பினால் போடுங்கள். ஏனென்றால் அது யோகியார் பாபாஜியினால் வகுத்து கொடுக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் அதிர்வுகள் உங்களுக்கு பாபாஜியின் அதிர்வுகள் கிடைக்கும் என்பது ஒரு சூட்சுமமாக இருக்கலாம். என்றபடியே அந்த நேரத்தை நாங்கள் மதிக்கலாம். இப்ப இருக்கும் நிலையில் அதைவிட அன்னையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அதுக்கும் குறிப்பாக ஒரு மணி நேரம் தரப்பட்டிருக்கின்றது. அதையும் விரும்பினால் எல்லாவற்றையும் சேர்த்து உங்களால் செய்ய முடியாது. ஒரு மாதத்து ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு பயிற்சி மூலம் அந்தந்த நேரங்களில் செய்து எங்களுடைய உணர்வு நிலைகள் எல்லாம் அந்த நேரத்தில் செய்யும் போது எப்படி இருக்கின்றது என்பதை நாங்களே நாங்களுக்கே அறிந்து கொள்ளலாம். அப்போதுதான் அதில் வெற்றி. ஆகவே எல்லாவற்றையும் எடுத்து செய்வது என்பது இல்லை என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போதைக்கு இந்த வாழ்க்கையில், இப்ப குடும்ப வாழ்க்கையில் அதுக்கென்ற ஒரு ஓய்வு நேரம் தேவை. வேலை பணி எல்லாம் முடிந்த பின் ஒரு காலத்தில், ஆனால் அந்த நேரத்தை உணர வேண்டும் என்றால் ஒவ்வொரு பகுதியாக எடுத்து சில காலம் செய்து பாருங்கள். அதுக்குரிய விடை உங்களுக்கு பாபாஜியினால் கொடுக்கப்படும் என்பது ஒருவித ஐயமும் இல்லை. ஆகவே நன்றி சொல்கின்றேன் என்றான் சச்சி. சத்சங்கத்துக்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் கிரிய பாபாஜி.